நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். நேர்களே, வாங்க பேசலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை பெரும் மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். நாம் ஏற்கனவே அறிவித்தது போல இன்றைய வாங்க பேசலாம் நிகழ்ச்சியின் தலைப்பு, தமிழ் திரைப்படங்கள் வளர்ச்சி அடைந்துள்ளனவா என்பது. இந்தியாவில் இந்த ஆண்டு தமிழ் திரைப்படங்கள் 10 தேசிய விருதுகளை வாங்கி குவித்துள்ளன. கடந்த காலங்களோடு ஒப்பிட்டால் தமிழ் திரைப்படங்கள் வளர்ச்சி அடைந்திருப்பதாக உங்களுக்கு படுகிறதா? இன்று நமது சிறப்பு விருந்தராக கலந்து கொள்கிறார் பிரிஸ்பேன் 4EB தமிழ் ஒலியின் கிஷோர் அவர்கள். வணக்கம் கிஷோர்.
வணக்கம் ரேசல், எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கிறேன் கிஷோர். உங்க பார்வையில் எப்படி படுது கிஷோர், அதாவது நம்ம தமிழ் திரைப்படங்களை பொறுத்த அளவில் திரைப்படங்கள் வளர்ச்சி அடைந்து வருகின்றன, நல்ல படங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி படுதா, அல்லது என்ன வழக்கமா முன்னாலே எப்படி இருந்ததோ அப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி படுதா?
முதல்ல இப்போ இந்த வாட்டி வந்து 10 விருதுகள், தேசிய விருதுகள் கிடைச்சது வந்துட்டு ஒரு பெரிய வெற்றியாக தான் நான் பாக்குறேன். இது வந்துட்டு நிறைய பேரை வந்துட்டு ஊக்குவிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனா இப்போ நீங்க தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு வந்து 200-250 திரைப்படங்கள் வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து வெளியாகும். அதுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு 10-15 படங்கள் தான் வந்து வெற்றி பெறும். அதுல இருந்து சிலது வந்துட்டு சிலது வெற்றி பெற்றாலும் வந்து தேசிய விருது அளவுக்கு எல்லாம் போகாது. ஆனா நீங்க கடைசியில நம்ம கடந்த 2-3 ஆண்டுகளாக நம்ம பார்த்தோம்னா 2020 வந்து சூரியரை போற்று, ஓமை கடவுளை, கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், சைக்கோ, காத்தே ரணசிங்கம், இந்த மாதிரி நிறைய நல்ல அற்புதமான படங்கள் படைப்புகள் வந்து வந்தது. 2021 பாத்தீங்கன்னா சார்பட்ட பரம்பரை, மண்டேலா, கர்ணன், ஜெய்பீம், தேன், டாக்டர், மாநாடு, ரைட்டர் போன்ற நிறைய நல்ல படங்களும் வந்துட்டு வெளியானது. அதே மாதிரி 2022 ஆண்டிலையும், அதாவது இந்த ஆண்டிலையும், விக்ரம், ராக்கெட்ரி, இரவின் நிழல், டான், ஐங்கரன் போன்ற நிறைய நல்ல தமிழ் படங்கள் வந்துட்டு வெளியாகி கொண்டிருக்கு. இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்கை தான் நான் வந்து நான் பாக்குறேன். ஏன்னா இப்போ நீங்க ஜெய்பீம், மண்டேலா, சார்பட்ட பரம்பரை இதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மை கதைகள் தான் வந்துட்டு இதெல்லாம் வந்து படமாக்கப்பட்டிருக்கு. எப்பவுமே ஒரு உண்மை கதையை எடுக்கிறாங்க அப்படின்னாலே அதுலயே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஆரம்பிக்கும். ஏன்னா கமர்ஷியலா எடுக்கலாம்னா எப்படி வேணா எடுத்துடலாம், 6 பாட்டு 6 ஃபைட்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போகாம ஒரு உண்மை கதையை வந்துட்டு எப்படி சுவாரஸ்யமா மக்களுக்கு கொண்டு போய் செல்லணும் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்குனாலே அதுவே வந்துட்டு ஒரு நல்ல போக்காக தான் வந்துட்டு நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு இந்த தேசிய விருதுகள், 10 தேசிய விருதுகள் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சது வந்துட்டு அது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் வந்துட்டு நான் பாக்குறேன்.
இப்ப பொதுவா தேசிய விருதுகள் வந்து சர்ச்சை ஏற்படுத்துறது உண்டு, அது திரைப்படங்களாக இருக்கட்டும், இலக்கிய விருதாக இருக்கட்டும், அது மாதிரி சர்ச்சைகள் வந்து இந்த முறை வந்திருக்கிற மாதிரி படுது அவங்களுக்கு?
சில சர்ச்சைகள் இருக்கு. சூரியரை போற்றுக்கு மட்டுமே வந்து தமிழ் சினிமாவுக்கு இத்தனை விருதுகள் வந்துட்டு ஏன் வந்து கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்துட்டு அதிகமா பரவலா பேசப்படுது. அதாவது எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேசிய விருதுகளாக இருக்கட்டும், அப்புறம் பத்ம விருதுகள், அதாவது பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ, இந்த மாதிரி விருதுகள்லாம் இருக்கு இல்லையா, எப்பவுமே வந்துட்டு இது வந்து அவங்க அந்த மத்தியில் ஆளும் அரசு இருக்கு இல்லையா, அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் வந்து இது அதிகமா இருக்கும். யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வந்துட்டு நிறைய பாரபட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான கருத்து இருக்கும். எல்லாருக்குமே அந்த கொடுத்தவங்க எல்லாருக்குமே தகுதி பெறாதவர்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்துட்டு இது அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் வந்துட்டு மத்திய அரசுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா வந்து ஒரு பார்வை இருக்கும். தமிழ் சினிமாவுக்கு தமிழர்களுக்கான ஒரு அங்கீகாரம் அது தமிழ் சினிமா. தமிழ் சினிமாவுக்கு ஒரு 10 தேசிய விருதுகள் இந்த வாட்டி கொடுக்கணும் அப்படின்னா ஒருவேளை ஆளுங்கட்சி வந்துட்டு மத்தியில் ஆளுங்கட்சி வந்துட்டு ஒருவேளை அந்த ஒரு அரசியல் நோக்கம் அவங்களுக்கு ஏதாவது இருக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க நுழையணும், இல்லாட்டி அவங்க கட்சியை வளர்க்கணும், இல்ல தமிழர்களுக்கு உடைய இல்ல இடையே வந்து ஒரு ஆதரவை வந்து அதிகமா இன்னும் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கோ அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து அதிகமா வைக்கப்படுது. ஆனா அதே பாணியில பாத்தீங்கன்னா சூர்யா வந்துட்டு இந்த
மத்தியில் ஆளுங்கட்சியில பாரதிய ஜனதா கட்சி வந்து கொஞ்சம் விமர்சனம் பண்ணிட்டு இருந்த நடிகர்
பண்ணிருக்கிறாரு. ஆனா அதுக்கு எதிர்த்தரப்பு வாதம் வைக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை கொடுக்கணும்னு நினைச்சா அது சூர்யாக்கு ஏன் கொடுக்கணும், வேற யாருக்காச்சும் கொடுத்துருக்கலாமே அந்த படம். அதுக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு பாரபட்சம் இல்லை அப்படிங்கிற ஒரு வாதமும் வந்து வைக்கப்படுது. அதுவும் வந்துட்டு உண்மையான விஷயம் தான். ஏன்னா அவர் வந்துட்டு கொஞ்சம் எதிர்மறையான கருத்துக்களை வந்து வச்சிருந்திருக்கிறாரு சூர்யா. ஆனாலும் அதெல்லாம் வந்துட்டு அவங்க எதுவும் கண்டுக்காம இது வந்து தகுதி பெற்ற ஒரு படம், தகுதியான விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த படத்துக்கு வந்து அதிக அளவுல வந்து விருதுகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதும் வந்துட்டு வரவேற்கப்படிய ஒரு விஷயம். ஆனா பொதுவா ஒரு பார்வை என்னன்னா வந்து மத்திய ஆளும் அரசுக்கு அவங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த குழுல வந்து இருப்பாங்க. அவங்க வந்துட்டு யாருக்கு வந்து அதிகமா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் நோக்கம் கூட வந்து நிறைய தடவை இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்துட்டு நிறைய ஆண்டுகளாக இருக்கு
இப்ப கிஷோர். இப்ப வந்து இப்ப நான் வந்து நேத்து வந்து மண்டேலா திரைப்படத்தோட இயக்குனர் அஸ்வின் அவரோட பேசினேன். அவரோட வந்து இப்ப தமிழ் திரைப்படங்களின் வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி நான் பேசினேன். அவர் வந்து என்னமோ நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு சொல்றாரு.
இல்ல எனக்கு கண்டிப்பா வளர்ச்சி அடையுதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதனாலதான் அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த அவார்ட்ஸுமே. இந்த 10 அவார்ட்ஸ் வாங்கியிருக்குன்னா அந்த 10 அவார்டுமே வந்து இது இது ஒரு 11 மெம்பர் கமிட்டி உட்கார்ந்து இருந்து எல்லா படங்களையும் பார்த்து இது அது வந்து ஓட்டிங் முறை கிடையாது. யுனானிமஸா எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் அந்த படத்தை வந்து செலக்ட் பண்ணுவாங்க, அந்த விருதுக்கான ஆளை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது யுனானிமஸா 11 பேர் இந்தியா முழுசா உட்கார்ந்து இருந்து அந்த ஜூரி செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்கன்றப்போ அது ஜெனியூனான ஒரு அவார்ட்
அஸ்வின் சொல்ற கருத்தை.
அதே மாதிரிதான் சொல்லியிருக்கேன். அதுல என்ன சொல்லிருக்கு, சினிமா வந்து நல்ல பாதையில தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் சொன்னேன். ஏன்னா இந்த கடந்த 3 ஆண்டுகளாக வந்த நல்ல திரைப்படங்களை வந்து நான் சொல்லியிருந்தேன். ஆனா வந்து இப்போ அவர் வந்துட்டு ஒரு பெரிய நிலையில ஒரு இயக்குநராக இருக்கும்போது அவர் வந்துட்டு அவர் ஒரு விருதும் வாங்கியிருக்கும் போது அவர் வந்துட்டு ஒரு சாதகமா பேசுறதுல வந்து எந்த விதமான ஒரு தப்பு இல்லைன்னு தான் பாக்குறேன். ஏன்னா இப்போ
வேற யாராவது கேட்டிருந்திருக்கலாம் இல்லையா விஷயம், வேற ஏதாவது கேட்டிருக்கலாம் விருது கிடைக்காத இருக்கிறதா பார்த்து.
விருது கிடைக்காத இல்ல, பொதுமக்கள் கிட்ட கேட்கும் போது அவங்க கிட்ட இருக்கிற தைரியம் வந்துட்டு உண்மையை பேசக்கூடிய ஒரு தைரியம் செலவாட்டி வந்துட்டு அந்த துறையில இருக்கிறவங்களுக்கு வந்து செலவாட்டி இல்லாம போகலாம். ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு நிறைய எதிர்காலம் இருக்கும், நிறைய படங்கள் வந்து எடுக்க வேண்டியிருக்கும். அதனால வந்து எப்பவுமே பகிச்சுக்க மாட்டாங்க. பட் ஆனா அதனாலதான் அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். ஆனா பொதுவா வந்துட்டு என்னுடைய பார்வை, நான் அதிகமா வந்து நான் கவனிச்சுக்கிட்டே வரேன், அதிகமா திரைப்படங்கள் வந்து அதிகமா பார்ப்பேன். தேசிய விருதுகளும் வந்துட்டு நான் நிறைய ஷோக்கள்ல வந்து நான் பண்ணியிருக்கேன் இங்க பிரிஸ்பன்ல தேசிய விருதுகளை பத்தி. நான் என்னுடைய பார்வை என்னன்னா அதிகமா எப்போ வந்துட்டு ஆளுங்கட்சிக்கு தேவையானவங்க தான் வந்துட்டு அந்த குழுவுல இருப்பாங்க. அதுல வந்து ஒரு அரசியல்
அது பாரதிய ஜனதா கட்சியா இருந்தாலும் சரி காங்கிரஸா இருந்தாலும் சரி யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சாதகமான ஆட்கள் அங்க இருந்துட்டு அவங்களுக்கு சாதகமான இயக்குநர்களுக்கோ நடிகர்களுக்கோ திரைப்பட தயாரிப்பாளர்களோ விருதுகளை வழங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படியா?
ஆமா கண்டிப்பா, அதுதான் என்னுடைய பார்வையாக நான் வந்து.
கிஷோர், இப்ப வந்து இப்ப கமர்ஷியல் படங்களுக்கு வருகை வந்து பெருசா ஒண்ணும் குறையலையே, அதை எப்படி பாக்குறீங்க? பெரிய நடிகர்கள் மெகா பட்ஜெட் படம் அதெல்லாம் வந்துகிட்டு தான் இருக்குல்ல தமிழ்ல.
அதாவது பாகுபலி, அதாவது சங்கர் அவர்களின் இயக்கத்துல வர்ற படங்கள், அதாவது பிரம்மாண்டம், பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து என்னைக்குமே வந்து மவுசு குறையாது அப்படின்னு தான் சொன்னோம்.
இல்ல நான் கேக்குறது பிரம்மாண்டம்ங்கிறத தவிர கமர்ஷியலோட வருது இல்லையா. இப்ப வந்து பெரும் நடிகர்கள் அஜித் குமார், விஜய், இப்ப ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி இவர்கள் படங்கள் எல்லாம் வந்து பிரம்மாண்டம்னு சொல்றத விட மெகா பட்ஜெட் படங்கள் இல்லையா.
அதுக்கு வந்து என்னைக்குமே குறைய இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு இப்போ அதிகமா ஒரு படம் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில வந்து படம் பாக்குறது வந்து ஒரு பெரிய பொழுதுபோக்காக இருக்கும். ஏன்னா கம்மி விலையில அதிகமா, ஏன்னா பொழுதுபோக்கு அப்படிங்கிற ஒரு அம்சம் வந்துட்டு இந்தியாவில திரைப்படங்கள் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில. இப்போ ஒருத்தங்க திரைப்படத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதிகமா ஏன் அவங்க போவாங்க அப்படின்னா என்னுடைய பார்வை என்னன்னா ஒரு பொழுதுபோக்குக்காக போவாங்க. நிறைய பிரச்சனை இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில, நிறைய பிரச்சனை இருக்கும் வீட்டுல, நிறைய பிரச்சனை இருக்கும். இது மாதிரி ஒரு 3 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் வெளியே போய் சந்தோஷமா வந்து நான் போய் படம் பார்த்துட்டு என்னை நான் மறந்து ஒரு திரைப்படத்தை, ஒரு பிரம்மாண்டத்தை நான் பார்த்துட்டு நான் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு மனநிலையில போறவங்க ஒரு இந்த மாதிரி கமர்ஷியல் படங்களை வந்துட்டு அதிகமா விரும்புவாங்க. அதே மாதிரி இளைஞர்களும் வந்துட்டு அதிகமா இந்த கமர்ஷியல் படங்களை வந்து விரும்புவாங்க. அதனால என்னைக்குமே அந்த படங்களுக்கு வந்து ஒரு மவுசே குறையாது. இன்னொன்று வந்துட்டு திரைத்துறையே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு படங்களை வந்துட்டு அதிகமாக ஆதரிக்கும். ஏன்னா இந்த மாதிரி வெற்றி பெற்ற படங்கள், ஏன்னா தயாரிப்பாளர்கள் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர்கள், தியேட்டர் ஓனர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி படங்களை தான் வந்து அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அதனால அதுக்கான வர்த்தகம் வியாபாரம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கான மவுசு என்றைக்குமே குறையாது. அதுக்கு நடுவில் தான் இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு ஜெய் பீம், மண்டேலா, அதுக்கப்புறம் வந்துட்டு தேன், இந்த மாதிரி நடுவில் வந்துட்டு நடுநடுவில் நல்ல திரையம்சம் கொண்ட உண்மையான கதை பேஸ் பண்ணி வர்ற படங்களுக்கும் வந்துட்டு வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை.
ஆனால் நீங்கள் கிருஷ்ணர் இன்னொன்று கவனிச்சிருக்கிறீங்களா, அதாவது முன்னாடியெல்லாம் அந்த விருது வாங்கினானா நம்ம போய் உட்காந்து பார்க்க முடியாதையா, கடிச்சிருவானுங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருந்தது. விருது வாங்குற படம் வந்து பார்க்க முடியாதுங்கிற மாதிரி. ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல, அந்த இடைவெளி ரொம்ப குறைஞ்சிருச்சு இல்லை. விருது வாங்கினா கூட அதை வந்து ரசிக்கும்படியான திரைப்படங்களாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு ட்ரெண்ட், ஒரு போக்கு இருக்குல்ல.
கண்டிப்பா, ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்பவுமே அதிகமா நம்ம தேசிய விருது பெற்ற படங்கள் பாத்தீங்கன்னா அது கமர்ஷியலாக வந்து வெற்றி பெற்ற படங்களாக இருக்காது. ஆனா இப்போ வந்துட்டு அந்த தேசிய விருது கொடுக்கக்கூடிய அந்த குழுவுடைய மனநிலை வந்து மாறி இருக்கா என்ன அப்படிங்கறது வந்துட்டு பாக்கணும். ஏன்னா அதிகமா இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா நல்ல கதையம்சம் மற்றும் கமர்ஷியலாக வெற்றி பெற்ற படங்களுக்கு வந்துட்டு சமீபத்துல வந்துட்டு தேசிய விருது, கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அசுரனுக்கு வந்து நிறைய விருதுகள் கிடைச்சது, இந்த ஆண்டுக்கு வந்துட்டு சூரியரை போட்டிருக்கும் நிறைய விருதுகள் கிடைச்சது. இதெல்லாமே வந்துட்டு கமர்ஷியலாகவும் வந்து கதையம்சம் உள்ள படங்களாக தான் வந்திருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு தேசிய விருது அந்த படம் பெற்றிருக்குன்னா அது வந்து கமர்ஷியலாக அந்த அளவுக்கு வெற்றி பெற்ற படங்களாக இல்லாம இருந்தது. ஆனா அந்த போக்கு வந்து சமீபத்துல வந்து மாறிக்கொண்டுதான் இருக்கு அப்படின்னு.
தமிழ் திரைப்படத்தை பொறுத்த அளவுல இந்தியாவின் மிகச்சிறந்த திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி இதுவரைக்கும் மொத்தம் 3 திரைப்படங்கள் தான் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு 70 ஆண்டுகால வரலாற்றில் வந்து 3 திரைப்படங்கள். 1990 வந்து மறுபக்கம், அது வந்து இந்திய திரைப்பட கழகம் வந்து தயாரித்த ஒரு திரைப்படம், தியேட்டரில் வெளியிடப்படலை, அரங்குகளில் அந்த படம். அடுத்து 2007 வந்து காஞ்சிபுரம் திரைப்படம், அதுவும் பெரிய பிரகாஷ்ராஜ் நடித்த திரைப்படம், பிரியதர்ஷன் இயக்கத்தில் உருவானது. அதுவும் வந்து பெருசாக வந்து நம்ம சொல்கிற மாதிரி கமர்ஷியலாக வெற்றி பெறாத ஒரு திரைப்படம். இப்போ 2020 வந்து சூரரை போற்று. அப்போ ஒரு தமிழ் திரைப்பட வரலாற்றில் அதில் இந்தியாவில் 3 திரைப்படங்கள் தான் மிகச்சிறந்த திரைப்படங்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கு தமிழ்லேருந்து. அந்த மாதிரி இருக்கும்போது பிற மொழிகளோடு ஒப்பிட்டா வந்து அது ரொம்ப ஒன்றும் அதிகம் கிடையாது. நான் அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மலையாளம், பெங்காலி, ஹிந்தி அப்படின்னு சொன்னால் நிறைய பிற மொழி படங்கள் வந்து விருதுகள் வாங்கியிருக்கு. அதாவது மிகச்சிறந்த திரைப்படங்கள் அப்படிங்கிற மாதிரி விருது வாங்கியிருக்கிறாங்க. அந்த அதை எப்படி பார்க்குறீங்க?
இதில் வந்து ஒரு தேசிய விருதுகள் வந்து எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு 68 இது வந்து 68வது தேசிய விருதுகள் விழான்னு நினைக்கிறேன். அது அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68 தடவை வந்து இந்த தேசிய விருதுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்துட்டு 3 தடவை வந்துட்டு நம்ம தமிழ் 3 தமிழ் படங்களும் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறது வந்துட்டு இன்னும் நிறைய. இது வந்துட்டு ஒரு 100-200 ஆண்டுகளாக வந்த படங்கள் இல்லை இல்லைவா, அதாவது 68 வருஷமா இந்த விருதுகள் கொடுக்குறாங்க. அதுல வந்து இந்த 3 திரைப்படங்கள் வந்து சிறந்த திரைப்படங்களாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்வு செஞ்சிருக்காங்க. ஆனா இதை விட சிறந்த திரைப்படங்கள் இன்னும் எத்தனையோ இருக்கு. அது வந்துட்டு அது பாக்குறவங்க அவருடைய பார்வையும் இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய வேற நிறைய சொன்ன அரசியல் காரணங்களும் இருக்கு. அரசியல் காரணங்களாகவும் வந்துட்டு நிறைய படங்களுக்கு வந்துட்டு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இன்னொன்னு நாம் பாக்குற பார்வை என்னன்னா தமிழ் சினிமாவில் அதிகமா இந்த கதை மற்றும் திரைக்கதை எழுதுபவர்களுக்கு வந்துட்டு அதிக முக்கியத்துவம் வந்து சமீப காலத்துல வந்துட்டு கொடுக்கப்படலை அப்படிங்கறதா என்னுடைய கருத்தாக இருக்கு. படத்துல இருக்கிற மொத்த பட்ஜெட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 100-200 கோடி பட்ஜெட்ல வந்துட்டு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அதுல வந்துட்டு 70% வந்துட்டு ஹீரோவுக்கும் டைரக்டருக்கும் வந்துட்டு இயக்குனருக்குமே போயிடுது. இன்னொரு 20% வந்துட்டு நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வந்து போயிடுது. ஒரு 10% தான் அந்த படம் திரைப்படம் எடுக்கிறதுக்கே வந்துட்டு வந்து ஒதுக்கிடப்படுது. அதாவது 10% வந்துட்டு உங்களால எவ்வளவு வந்துட்டு ஒரு குவாலிட்டியான திரைப்படம் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. இதுல நான் சொன்ன மாதிரி இந்த திரைக்கதை எழுதுபவர்களுக்கு வந்துட்டு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம வந்துட்டு அதாவது கமர்ஷியலா ஹீரோக்களுக்கும் மற்றும் இயக்குநர்களுக்கும் அதிகமா கமர்ஷியல் படம் வெற்றி பெற்றவங்களுக்கு மட்டுமே வந்துட்டு அதிக பட்ஜெட் வந்து அலோகேட் பண்றது வந்துட்டு அது வந்து ஒரு பெரிய காரணமாக பாக்குறேன். ஆனா நீங்க மத்த துறையில பாத்தீங்கன்னா, அதாவது கேரளா மற்றும் மலையாளம் மற்றும் பெங்காலி மற்றும் மராத்தி இதுல பாத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு பெரிய அளவுல பட்ஜெட் செலவிடுறது வந்துட்டு இருக்காது. இப்ப அவங்க அந்த நடிகர்கள் எல்லாம் இந்த தமிழ் சினிமா பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது வந்து இங்க ரொம்ப காசு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால. ஆனா அங்க வந்து கதைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்துட்டு தமிழ் சினிமாவில கொடுக்கப்படல அப்படிங்கறத என்னுடைய கருத்தாக இருக்கு.
சரி, இப்ப நம்ம நேரம் நெருங்கி வருது, முடிச்சிடலாம் நினைக்கிறேன் கிஷோர். நம்ம தொடர்பில் இருப்போம், இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வோம். மிக்க நன்றி உங்களுக்கு.
ரொம்ப நன்றி ரேசில், இந்த வாய்ப்பினை கொடுத்த எஸ்பிஎஸ் தமிழ் வானொலிக்கு மற்றும் நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடை தருவது உங்கள் கிஷோர்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். எஸ்பிஎஸ் தமிழின் பேஸ்புக்.